பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்டம் பெருமநாடு சுதர்ஷன் கலை அறிவியல் கல்லூரியின் முதுகலை இரண்டாம் ஆண்டு மாணவர் இளங்கவிஞர் பி சசிகுமார் அவர்கள் செங் பங் சி என்ற அற்புதமான நூலை பற்றி சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு ப அஜித்குமார் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் தமிழ் இலக்கிய களத்தில் பல்வேறு கவிஞர்கள் வளர்ந்து வாகை சூடியுள்ளார்கள். அந்த வரிசையில் தன்னுடைய எழுத்தாலும் தமிழ் புலமையாலும் தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக வளர்ந்து வரும் இளம் கவிஞன் புதுக்கோட்டை பெருமநாடு சுதர்சன் கலை அறிவியல் கல்லூரியின் முதுகலை இரண்டாம் ஆண்டு மாணவர் இளம் கவிஞன் பே சசிகுமார் அவர்கள் சி நடராசன் எழுதிய செங் பங் சி முடவனாக பிறந்தார் கடின உழைப்பால் உயர்ந்தார் என்ற நூலின் மதிப்புரையை வழங்க நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் சார்.
சிந்தனைகள் செயல்களாகும், செயல்கள் பழக்கங்களாகும், பழக்கங்கள் நீயாவாய். புதுகை பண்பலை நேயர்களுக்கு எனது அன்பான மாலை வணக்கம். என்னுடைய பெயர் சசிகுமார். எழுத்துலகில் பயணம் செய்ய விரும்புபவன். பெருமநாடு சுதர்சன் கலை அறிவியல் கல்லூரியில் முதுகலை இரண்டாம் ஆண்டு பயின்று வருகின்றேன்.
ஒவ்வொரு கவிஞர்களுக்கும் ஏற்படக்கூடிய தமிழ் பற்று என்பது அளப்பரியது. தமிழை வாசித்து அதில் ஏற்படக்கூடிய அளப்பரிய உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதமாக கவிதைகள் பிறக்கிறது. அந்த வகையில் உங்களுக்கு தமிழ் மீதும் தமிழ் கவிதைகள் மீதும் ஏற்பட்ட ஆர்வம் மற்றும் உங்களுடைய அனுபவம் பற்றிய சுவாரஸ்யமான கருத்துக்களை சொல்லலாமே.
முதலில் புத்தகங்களின் மீதான ஈர்ப்பு எனக்கு வருவதற்கு மிக முக்கியமான காரணம் எங்கள் தமிழ்த்துறையினுடைய பேராசிரியர் திரு முத்துலகன் ஐயா அவர்கள் தான். அவர் வகுப்பறைக்கு வரும் பொழுதெல்லாம் புத்தகங்களை பற்றி அதிகமாக விமர்சனம் செய்து கொண்டே இருப்பார். அப்படி புத்தகத்தில் என்னதான் இருக்கு, ஐயா இவ்வளவு ஒதுக்கு விமர்சனம் செய்கிறாங்களே அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஆர்வம் தோண்டி, சரி நம்மளும் புத்தகத்தை வாசிச்சு பார்ப்போம் அப்படின்னு எங்கள் கல்லூரியினுடைய நூலகத்துக்கு போய் நான் புத்தகங்களை வாசிக்க ஆரம்பித்தேன். அப்படி நான் முதல் முதலாக நான் முழுமையாக படித்த புத்தகம் எதுவென்றால் சுகி சிவம் ஐயா அவர்களுடைய வெற்றி நிச்சயம் அப்படின்ற ஒரு நூல் தான் நான் முழுமையாக நான் வாசித்தேன். அந்த நூலை நான் முழுவதுமாக வாசித்து முடித்ததுக்கு பிறகு எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை தோன்றியது. சரி ஓகே அப்படின்ட்டு அடுத்ததான் நான் கிராமத்தில் உள்ள பொது நூலகத்துக்கு போய், எங்கள் கிராமத்தில் ஒரு நூலகம் இருக்குது, அந்த நூலகத்துக்கு போயிட்டு ஜே கமலநாதன் ஐயா அவர்களுடைய வேகமாய் வருகிறது வெற்றிகதம் நூலாக இருக்கட்டும், எழுத்தாளர் குடந்தை பாலு அவர்களுடைய இளைஞனை சாதித்து வாழ்வோம் என்கின்ற நூலாக இருக்கட்டும், சிந்தனை கவிஞர் கவிதாசன் அவர்களுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு அப்படின்ற நூலாக இருக்கட்டும், இப்படி பல தன்னம்பிக்கை நூல்களை தேடி தேடி நான் வாசிக்க ஆரம்பித்தேன். அப்படி வாசிப்பை வந்து நான் காலப்போக்கில் அப்படியே சுவாசிக்கவும் நான் ஆரம்பிச்சிட்டேன். அதற்கு பிறகு கவிதை எழுதுவதற்கான ஆர்வம் எனக்கு எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தகங்கள்லாம் படிக்கிறோம், புத்தகங்களில் படிச்சுட்டு அடுத்து இந்த சமுதாயத்தை நான் பார்க்குறப்போ சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அவலங்கள் எல்லாமே எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது ஒரு மனதளவில். அப்படி நான் பார்க்குற நிகழ்வு எல்லாத்தையுமே வரிகளாக எழுதினேன். வரிகளாக எழுதி இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அவலங்கள் எல்லாமே வரிகளாக எழுதி 16 தலைப்புகளில் ஒரு கவிதைகளை எழுதி தாக்கம் அப்படின்ற அந்த ஒரு நூலாக வெளியிட்டு சென்ற வருடம் அந்த சிறிய தொகுப்பை வெளியிட்டிருந்தேன். மக்கள் மத்தியில் அந்த நூல் ஒரு வரவேற்பை பெற்றது. இந்த சமுதாயத்தில் ஒரு சிறிய ஒரு அங்கீகாரம் எனக்கு இந்த நூல் மூலியமாக எனக்கு கிடைத்தது. அதற்கு பிறகு இலக்கு இதழ் ஆரம்பிப்பதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய இளைஞர் இந்த குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் மத்தியில் புத்தகம் அப்படின்னாவே அவங்களுக்கு முதல்ல நினைவுக்கு வருவது வந்து பாட புத்தகம் தான். அந்த பாட புத்தகத்துக்கு அப்பாற்பட்டு சில தன்னம்பிக்கை நூல்கள், கவிதை நூல்கள், சிறுகதை, நாவல்கள் இப்படி எல்லாமே இருக்குது. இதெல்லாம் மாணவர்கள்ட்ட போய் நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு யோசித்தேன். தமிழக அரசு வந்து இப்படி எல்லா வகையிலையுமே இந்த மாதிரி வருடம் ஒரு முறை மாவட்ட அளவில் புத்தகத்தில் நடத்தி குழந்தைகள் எல்லாத்தையும் வரவழைச்சு புத்தகங்களை புத்தகத்தோட புத்தகமாக அந்த குழந்தைகளையும் இருக்க வைக்கிறாங்க. அப்படி நூலகத்தையும் அமைச்சு கொடுத்து புத்தக வாசிப்பை எவ்வளவோ முயற்சி செஞ்சாலுமே குழந்தைகள் வந்து அதிகமாக புத்தகங்களை படிப்பது வாசிப்பது வந்து பழக்கம் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. சரி நம்மனால நம்ம என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு யோசித்தேன். சரி இந்த இலக்கு இதழ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிப்போம். இந்த இலக்கு இதழில் வந்து ஒவ்வொரு கிராமப்புறங்களையும் ஒரு சில சமூக ஆர்வலர்கள் இருப்பாங்க, அவங்கள இந்த இதழ் மூலியமாக வெளியில் கொண்டு வருவோம். அது இல்லாமல் கதை, சிறுகதை நூல்களில் படிக்கிறோம், நூல்கள்லேருந்து சில தன்னம்பிக்கை குறிப்புகளையும் எடுத்து பதிவு செய்வோம். அது இல்லாமல் சில சிறப்புகள், ஓவியம் இப்படி எல்லாத்தையுமே தொகுத்து ஏன் நம்ம இதெல்லாம் வெளியிட்டோம்னா, அந்த குழந்தைகள் அந்த இதெல்லாம் வாங்கி மாணவர்கள் படிக்கிறப்போ அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஒரு ஆர்வம் வெளிப்படும். இந்த ஒரு சிறப்பு குறி ஒரு புத்தகத்தை பற்றி ஒரு குறிப்பை நம்ம எழுத தன்னம்பிக்கை குறிப்பை எழுதியிருந்தோம் அப்படின்னா, ஒரு எப்படி ஒரு படம் வந்து ஒரு திரையரங்களுக்கு வருவதற்கு முன்னாகவே ட்ரெய்லர் அப்படின்னு விடுறாங்க அப்படின்னா, அந்த ட்ரெய்லரை பார்த்தாதான் அவங்களுக்கு அந்த படம் பார்க்கறதுக்கான ஒரு ஆர்வம் வரும். அதை மாதிரி இந்த மாதிரி ஒரு சில குறிப்புகளை படிச்சுட்டு அந்த குழந்தைங்களுக்கு வந்து அப்படி புத்தகங்கள் மீதான ஆர்வம் வெளிப்படும். அது இல்லாமல் அவங்களுக்கு இந்த மாதிரி இதை படிச்சுட்டு நம்மளும் இந்த மாதிரி கவிதை எழுதுவோம், சிறுகதை எழுதுவோம், கட்டுரை எழுதுவோம் அப்படின்னு அந்த கலை இலக்கியங்கள் மேலே ஒரு ஆர்வம் ஏற்படும் அப்படின்றதுக்காக தான் இந்த இதழை நான் தொடங்கியிருக்கேன். இந்த இதழ் ஒரு 2 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த இதழை வெளியிட்டு குழந்தைகள் மாணவர்கள் மத்தியில் இந்த இதழை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த இலக்கு இதழ். அது இல்லாமல் இலக்கு அமைப்பு நான் ஏற்படுத்துவதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறந்த புத்தகம் 100 நல்ல நண்பர்களுக்கு சமம் என்பார் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். உலகத்திலேயே ஆக சிறந்த படைப்பு எது என்றால் புத்தகம் என்பார் ஐன்ஸ்டீன் அவர்கள். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் சிறந்த நண்பன் என்பார் ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள். உலகத்தில் உள்ள மூளை முடுக்குக்கெல்லாம் செல்ல வேண்டுமா, ஒரு நூலகத்துக்கு செல் என்பார் டெஸ்கார்டஸ் அவர்கள். அப்படி முக்கியத்துவம் வாய்ந்த நூல்களை தன்னால் முடிந்த அளவிற்கு குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற குறிக்கோளோடு இலக்கு அமைப்பை ஆரம்பித்துள்ளேன்.
தமிழ் இலக்கிய களத்தில் குழந்தைகளுக்கான பாடல்களையும் கவிதைகளையும் வடிவமைக்கக்கூடிய சிறந்த கவிஞராக ஆளா வள்ளியப்பா அவர்கள் போற்றப்பட்டுள்ளார். அந்த வரிசையில் குழந்தைகளுக்கான மாத இதழ் சிறப்பான முறையில் உங்களுடைய இலக்கு இதழும் ஒரு இலக்கை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய புதுகை பண்பலை சார்பாகவும் உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி பெறுவதற்கும் தமிழ் இலக்கிய துறையிலே எட்டாத உயரத்தை எட்டி பிடிப்பதற்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தவிர்க்க முடியாத கவிஞராகவும் தமிழ் ஆசிரியர் மீது பற்றுக்கொண்ட ஒரு சிறந்த மாணவராகவும் விளங்கி இன்று தமிழ் இலக்கிய களத்திலே தனக்கான ஒரு தனி இடத்தையும் முத்திரையும் பதிக்க காத்திருக்கின்ற இளம் கவிஞனாக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய கவிதைகளில் உங்களுக்கு பிடித்த சிறந்த கவிதைகளை எங்களுடன் பகிரலாமே.
நான் எழுதிய கவிதைகளில் எனக்கு மிகவும் பிடித்தமான கவிதை அப்படின்னா ஒரு 2 கவிதைகளை கூறலாம். அதில் முதல் கவிதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்மையை பற்றிய ஒரு கவிதை. அந்த தாய்மையை பற்றிய கவிதையை உங்களோடு நான் இந்த நேரத்தில் நான் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தாய்மை சிந்தனைகள் எப்பொழுதும் பிள்ளைகள் மேல் வைப்பாள். பிள்ளைகளை குறை சொன்னால் அந்த கடவுளையும் எதிர்ப்பாள். அருந்து போன செருப்பில் கயிறு கட்டி நடப்பாள். மறுத்து போன கையில் தினம் அடுப்பு ஊதி சமைப்பாள். கூலி வேலை செய்து குடும்பத்தை காப்பாள். குடும்ப பாரம் தீர்க்க சிட்டு குருவியாய் பணம் சேர்ப்பாள். ஊதாரி கணவனை இனி தன் திட்டி திட்டி தீர்ப்பாள். வீடு வாராத போதிலும் வீதி தேடி திரிவாள். வட்டிக்கு கடன் வாங்கி சீர்வரிசை செய்வாள். வட்டி கட்டி வட்டி கட்டி வறுமையிலே தேய்வாள். பிள்ளைகளை படிக்க வைத்து பேரின்பம் காண்பாள். பெற்ற கடன் தீர்த்து வைத்து தாய்மை குணம் மெல்வாள். காடுகரை கால் பதித்து காடு போகும் வரை கட்டி காப்பாள் குடும்பத்தை குலதெய்வமாக அப்படின்ற இந்த தாய்மை கவிதையை என் தாய் உட்பட்ட அனைத்து தாய்மார்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த கவிதையை சமர்ப்பிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக மரணப்படுக்கையில் அப்படின்ற ஒரு கவிதையை இந்த நேரத்தில் நான் அவங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஒரு 4 பசங்களை பெற்றுட்டு இறுதியாக அவர் உயிர் மரணப்படுக்கையில் அவருடைய எண்ணத்திலிருந்து ஒரு கவிதையை நான் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். 4 தீவிற்கிடையில் நாதியின்றி தத்தளிக்கிறேன் மலத்தோடு மலமாக மரணப்படுக்கையில். பிள்ளைகளை பெற்றெடுத்து பேரின்பம் கண்டதனால் வாக்கரிசி போட்டு என்னை வழியனுப்ப நாதி இல்லையே. வழித்துணையாய் வந்தவளும் வயது முதிர்ந்து அல்லாடுறா. வாசல்ல பந்த காலு வராதான்னு திண்டாடுறா. ஏங்கி ஏங்கி பார்த்தாலும் எவனும் வரமாட்டான். எவன் என்ன தூக்கும் வரை எவனும் தூங்க மாட்டான். சேர்த்து வச்ச சொத்ததுவும் என்ன தூக்கி சுமக்காது. தூக்கி வளர்த்த மக்க எதுவும் உயிர் பெரிய முன்னே நிற்காது. பட்டு போன பணமரையும் கூட பச்சை கிளிக்கு வீடாகும். இறந்து போகும் உடல் மண்ணுக்குத்தானே இரையாகும் அப்படின்ற இந்த கவிதையாக இருக்கட்டும். இந்த 2 கவிதையுமே நான் எழுதிய கவிதையில் எனக்கு மிகவும் பிடித்தமான கவிதை.
சிறந்த ஒரு உணர்வு பூர்வமான கவிதை உங்களுடைய தமிழ் உச்சரிப்பிலும் தமிழ் மொழி நடையிலும் அந்த கவிதை உணர்வானது பேரிட்டு எங்களுடைய மனதில் ஆழமாக பதியக்கூடிய தருணம் என்பது உங்களுடைய வரிகளையும் உங்களுடைய குரலில் கேட்கும் பொழுது மிக சிறப்பாக இருந்தது. உங்களுடைய கவிதை என்பது மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வையும் மக்களுக்கான ஒரு புரட்சியையும் தூண்டும் வகையிலும் அமைந்திருக்கிறது. உங்களுடைய இலக்கிய பணி மென்மேலும் தொடர மீண்டும் வாழ்த்துகள். ஒரு எழுத்தாளராக பயணிக்கின்ற தருணத்தில் பல்வேறு புத்தகங்களை வாசிப்பதற்கான சூழல் கண்டிப்பாக அமையும். அந்த வகையில் உங்களுடைய பொழுதுபோக்காக அன்றாட வாழ்வில் நீங்கள் படிக்கக்கூடிய புத்தகங்கள் எந்த புத்தகம் உங்களை கவர்ந்திருக்கிறது? இன்றைய சிறப்பான ஒரு தருணத்தில் நீங்கள் வாசித்து ரசித்த ஒரு சிறந்த புத்தகத்தின் மதிப்புரையை வழங்கலாமே.
என்னை கவர்ந்த புத்தகம் எதுவென்றால், நான் அண்மையில் வாசித்த 50 பக்கங்களை கொண்ட ஒரு செங்மங்ஸி என்கின்ற ஒரு சிறிய புத்தகம் எனக்குள் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தியது. அந்த நூலின் ஒரு பகுதியை மட்டும் நான் உங்களோடு இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். 1944 சீன நாட்டில் தைவான் என்கின்ற ஒரு மாநிலத்தில் கவு என்கின்ற ஒரு சிறிய கிராமத்தில் ஏழை குடும்பத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. ஆண் குழந்தை பிறந்ததற்கு மகிழ்ச்சி அடைய வேண்டிய தாய் அந்த குழந்தையை பார்த்தவுடனே கோபம் கொள்கிறாள். இந்த சனியனை மூக்கை பிடித்து நசுக்கி கொன்றுவிடுங்கள், துப்பல் குடியோடு சேர்த்து குப்பை தொட்டியில் வீசி எறிங்கள் என்று மருத்துவரிடம் கோபம் கொள்கிறாள். காரணம், அந்த குழந்தையின் கால்கள் இரண்டுமே முழங்காலுக்கு கீழ் சூம்பி இருந்தது. அப்படி முடச்சிறுவனாக பிறந்து சமுதாயத்தில் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளாக்கப்பட்டு சீனாவில் சிறந்த இளைஞன் என்று பெயர் பெற்று இளம் வயதிலேயே நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுகிறார் செங்மங்ஸி. இறப்பதற்கு முன் அவர் வாழ்க்கையினை எழுதி வைத்திருக்கின்றார். அந்த எழுதி வைத்த நூலுக்கு பெயர் வைக்கிறார். அது என்ன பெயர் என்றால், அலையடித்து கொந்தளிக்கும் நடுக்கடலில் ஓட்டை படகு என்று பெயர் வைக்கிறார். அந்த நூலினை நீங்கள் முழுமையாக படிக்க விரும்பினால் புதுக்கோட்டை பாண்டியன் புத்தகாலயம் சென்று செங்மங்ஸி என்கின்ற அந்த ஒரு சிறிய புத்தகத்தை நீங்கள் எடுத்து முழுமையாக வாசியுங்கள். அந்த புத்தகம் உங்களுக்குள்ளும் ஒரு மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தும் என்று கூறி, வாசிப்பை நேசிப்போம், வாசிப்பை குழந்தைகளிடம் மாணவர்களிடமும் கொண்டு சேர்ப்போம் என்று கூறி இப்படி ஒரு அருமையான எனக்கு ஒரு வாய்ப்பை வழங்கிய புதுகை பண்பலைக்கும் நேயர்களுக்கும் எனது அன்பான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
ரொம்பவே அருமையாக சொன்னீங்க சார். தமிழ் இலக்கிய உலகத்தில் தனக்கான ஒரு முத்திரையை பதிப்பதற்கும் உங்களுடைய எழுத்து பணி மென்மேலும் தொடர்வதற்கும் எங்களுடைய புதுகை பண்பலை சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டுமல்லாமல், குழந்தைகளுக்கான ஒரு மாத இதழை முதன்முறையாக அறிமுகப்படுத்தி இலக்கு இதழ் என்ற பெயரிலே தொடர்ந்து உங்களுடைய சிறிய முயற்சியும் ஒவ்வொரு பதிப்புகளும் புத்தகங்களும் மென்மேலும் பல வெற்றிகளை குவிப்பதற்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி சார்.
நேர்களே, இதுவரை புதுக்கோட்டை மாவட்டம் பெருமநாடு சுதர்ஷன் கலை அறிவியல் கல்லூரியின் முதுகலை 2 மாணவர் இளங்கவிஞர் பி. சசிகுமார் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.